நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில், இலங்கையில் 7 மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது என்று விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.
தீவிர ஜனதாவை முஸ்லீம் ஆத்மீமை
கச்சத்தீவில் இலங்கை கடற்படை அமைக்க உள்ள புதிய தேவாலய பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ள செய்தி. நாளை நடைபெறவுள்ள தமிழக தேர்தல் குறித்த ஒரு பார்வை.
பல அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கோரிக்கைக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் இதுவரை எந்த பதிலையும் அளிக்கவில்லை.
பிரான்சில் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளான முன்னாள் பெண் அமைச்சர்கள் அணி திரண்டுள்ளது செய்தி. இன்ன பிற தகவல்கள் ஆகியவை கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
வாசிப்பது பிரதீபன் புரிதசீலன் மற்றும் எல்ஆர் ஜெகதீசன்.
ஈராக்கிய தலைநகர் பாக்தாத்திற்கு வடக்கே எரிவாயு தொழிற்சாலையொன்றின் மீது அங்குள்ள இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் தற்கொலை குண்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். தாஜி நகரில் ஈராக் அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு வரும் எரிவாயு ஆலையின் நுழைவாசல் ஒன்றில் தாக்குதலாளிகள் 3 கார்குண்டுகளை வெடிக்கச் செய்தனர். வெடிகுண்டு அங்கிகளை அணிந்து வந்த துப்பாக்கிதாரிகள் தொழிற்சாலையினுள் வெடிக்கச் செய்தனர். குறைந்தது 14 பேர் பலியாகியுள்ளதுடன் மேலும் 20க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் பாதுகாப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
யமன் நாட்டின் தெற்கத்திய கடற்கரை நகரான முகல்லாவில் காவலர் பணித்தேர்வுக்கு வந்திருந்தவர்கள் மத்தியில் இஸ்லாமிய அரசு என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் அமைப்பைச் சேர்ந்தவர் நடத்திய தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 31 பேர் கொல்லப்பட்டனர். புறநகர் பகுதியில் நடந்த இந்த தாக்குதலில் குறைந்தது 60 பேர் காயமடைந்திருப்பதாக மருத்துவத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அல் கைதா அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த நகரை சென்ற மாதம்தான் அரச படைகள் கைப்பற்றி மீண்டும் தம் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருந்தனர். 2வதாக நடந்த தாக்குதலில் உள்ளூர் பாதுகாப்பு தலைவர் இலக்கு வைக்கப்பட்டதாகவும் அவர் தப்பிவிட்டதாகவும் அவரது பாதுகாவலர்கள் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறுகிறார்கள்.
ரஷ்யாவில் விளையாட்டுத் துறையில் இடம்பெற்ற ஊக்கமருந்து மோசடிகளுக்காக அந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் மன்னிப்பு கோரியுள்ளார். ஊக்கமருந்து பயன்பாடு மோசடி காரணமாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற தடை விதிக்கப்படலாம் என கருதப்படுகிறது. பிரிட்டனிலிருந்து வெளியாகும் சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் எழுதியுள்ள விட்டா முக்டோ, மிக மோசமான தவறுகள் நடைபெற்றுள்ளன என்றும் இந்த மோசடிகள் ரஷ்யாவிற்கு அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளன என்றும் கூறியுள்ளார். ஆனால் இதில் ரஷ்ய அரசுக்கு பங்கிருந்தது என்று கூறப்படுவதை அவர் ஏற்கவில்லை.
மொசாம்பிக் நாட்டில் நிலவும் கடுமையான பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 10 லட்சம் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருப்பு இல்லை என்று அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இவர்களில் பாதிக்கும் குறைவானவர்களுக்கு மட்டுமே தம்மால் உணவளிக்க முடியும் என்றும் அரசாங்கம் கூறுகிறது. மொசாம்பிக் நாட்டின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் கடும் வறட்சி நிலவுகிறது. வடக்கு பிராந்தியமோ பெருவெள்ளத்தாலும் பெருமழையாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தது 40 பேர் இறந்திருக்கிறார்கள். பெருமளவிலான பயிர்கள் நாசமாகி இருக்கின்றன. 10,000கணக்கான கால்நடைகளும் இறந்துள்ளன.
இத்தாலியில் தம்பதிகள் மேலதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கும் புதிய திட்டம் ஒன்றை இத்தாலிய சுகாதார அமைச்சர் பரிந்துரை செய்துள்ளார். அதன்படி தற்போது குழந்தைகளின் பராமரிப்பிற்காக மாதந்தோறும் அரசாங்கம் கொடுக்கும் நிதியுதவியை இரட்டிப்பாக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
நேபாளத்தில் புதிய அரசியலமைப்பிற்கு எதிராக தலைநகர் காத்மாண்டுவில் இடம்பெற்று வரும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களின் அண்மைய போராட்டத்தில் காவல்துறையினருடன் 100க்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். அரச கட்டிடங்களை இலக்கு வைத்து நேபாளத்தின் மாதேஷி சிறுபான்மை இனத்தவர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். கச்சத்தீவில் புதிய தேவாலயம் ஒன்றை கட்டும் பணியை இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டுள்ள நிலையில் அதில் தமிழக தரப்பும் உள்வாங்கப்பட வேண்டும் என்று தமிழக முதல்வர் இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதிய நிலையில் அந்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளன. கூடுதல் தகவல்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கை இந்தியாவுக்கிடையே உள்ள கச்சத்தீவில் இலங்கை கடற்படையினரால் இடித்து மீள கட்டப்பட்டு வரும் புனித அந்தோனியார் தேவாலய கட்டுமான பணிகள் இந்திய அரசின் அழுத்தத்தினால் நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியை இலங்கை கடற்படை மறுத்துள்ளது. காலநிலை உட்பட சில காரணங்களுக்காக கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அது விரைவில் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்துள்ளார். யாழ் ஆயர் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தை இடித்து மீளக்கட்டும் பணிகள் கடந்த வாரம் கடற்படையினரால் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அதற்கான அஸ்திவாரம் போடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எனினும் அங்கு தற்போது பெய்து வரும் கடும் மழை கட்டுமான பணிகளை தொடர்வதற்கு இடையூறாக இருப்பதாக தெரிவித்த கேப்டன் அக்ரம் அலவி, நிர்மாண பணிகளை தொடர்வதற்கு அஸ்திவாரம் காயும் வரை காத்திருக்க வேண்டியிருப்பதாகவும் கூறினார். அந்த இரண்டு காரணங்களினாலேயே தேவாலய கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த நடவடிக்கை விரைவில் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தேவாலய கட்டுமான பணி எப்போது முடியும் என்று பிபிசி தமிழோசை எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கடற்படை பேச்சாளர், கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் வரும் பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னர் தேவாலயம் முழுமையாக கட்டி முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்கனவே சர்ச்சைக்குள்ளாகியிருக்கும் கச்சத்தீவில் உள்ள தேவாலயத்தை கட்டும் நடவடிக்கையில் தமிழக அரசு தரப்பையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதன் பின்னர் தேவாலய கட்டுமான பணிகள் இந்தியாவின் அழுத்தம் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இதன் பின்னணியில் இலங்கை கடற்படை பேச்சாளர் பிபிசி தமிழோசைக்கு இந்த விளக்கத்தை அளித்துள்ளார்.
இதனிடையே இலங்கையின் பல பகுதிகளில் கடும் மழை பெய்து வருவதால் குறைந்தது 7 மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது குறித்து மீண்டும் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் தற்போது பெய்து வரும் கடும் மழை காரணமாக நிலச்சரிவு, வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர்கள் குறித்து பல மாகாணங்களிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. நாட்டில் சில பகுதிகளில் சிறுவெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை பேரிடர் முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார்.
நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. மேல் மாகாணத்தில் கொழும்பு உட்பட பல பகுதிகளில் சிறுவெள்ளம் பதிவாகியுள்ள நிலையில் மலையக பகுதிகளில் மண் சரிவு குறித்த எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்வது சிறந்தது. இதற்கு மேலதிகமாக வெள்ளம் காரணமாக மலையகம் உட்பட சில இடங்களில் அன்றாட செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன
என தெரிவித்த பிரதீப் கொடிப்பிலி, வெள்ளம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்குடன் அணைகள் சிலவற்றின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
பல அணைகளினதும் கதவுகள் திறந்து விடப்பட்டுள்ளன. அணைகளை அண்டிய பகுதிகளில் உள்ள மக்களும் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். சில இடங்களில் ஆறுகள் பெருக்கெடுக்க துவங்கியுள்ளமையினால் ஆறுகளை அண்டியிருப்பவர்களும் அவதானத்துடன் இருக்க வேண்டும். இதுவரையில் மேல் மாகாணம், கிழக்கு மாகாணம், மலையகம் ஆகிய பகுதிகளில் சிறு சிறு அசம்பாவிதங்கள் பதிவாகியுள்ளதை ஒழிய மிகப்பெரிய அசம்பாவிதம் எதுவும் பதிவாகவில்லை
என்று தெரிவித்த பேரிடர் முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி, மழை சில நாட்கள் தொடரும் என்பதனால் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்க வேண்டுமெனவும் கூறினார்.
செய்தி குறிப்புகளை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் எப்படி உள்ளன என்பது குறித்து சற்று முன்னர் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரனுடன் பேசினேன்.
வாக்குப்பதிவு இயந்திரங்களை வந்து தேர்தல் நடக்கும் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்வது, வாக்குச்சாவடிகளின் வாசல்களில் வேட்பாளர்களின் பெயர்களை கொண்ட போஸ்டர்களை ஒட்டுவது, அதே போல வாக்குப்பதிவு செய்யும் அதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோரை அந்தந்த இடங்களுக்கு அனுப்புவது போன்ற பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கெங்கெல்லாம் வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறதோ அங்கெல்லாம் பலத்த காவல் போடும் பணிகளும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போது கிட்டத்தட்ட எல்லா வாக்குச்சாவடிகளின் வாசல்களிலுமே காவல்துறையினர், சில இடங்களில் வந்து துணை ராணுவ படையினர் ஆகியோர் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து வாக்குப்பதிவை பொறுத்தவரைக்கும் செய்யப்பட்டிருக்கும் நடவடிக்கை. அதே சமயம் மற்றொரு பக்கம் அரசியல் களத்தில் பல அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கோரிக்கையை வலுவாக வைத்திருக்கிறது. அவங்க வந்து தலைமை தேர்தல் ஆணையர் நதீம் செய்தியிடம் ஒரு மனுவையை கொடுத்திருக்காங்க. அரவக்குறிச்சியில் நீங்கள் தேர்தலை ஒத்திவைத்தது போல தமிழகத்தில் இருக்கும் 234 தொகுதிகளிலுமே தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும், ஏனென்றால் எல்லா இடங்களிலுமே பணமும் பரிசுப் பொருட்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. அதே போல சிபிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அரவக்குறிச்சி வந்து தேர்தலை 23 தேதிக்கு ஒத்தி வைச்சிருக்கீங்க, அது கூடாது. தேர்தலை வந்து தேர்தல் எண்ணிக்கை நடப்பதற்கு முன்பாகவே 17 அல்லது 18 தேதிகளில் நடத்திடணும். ஏன்னா 19 தேதி அந்த முடிவுகள் வரும்போது அந்த முடிவுகள் வந்து அரவக்குறிச்சி தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும். யார் பெரும்பான்மை இடங்களை வாங்குறாங்களோ அந்த கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட்டு விடக்கூடும்ங்கிற கோரிக்கையை வந்து சிபிஎம் முன் வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் இதுவரை எந்த பதிலையும் அளிக்கவில்லை.
இப்போ தமிழகத்தின் இருபெரும் கட்சிகளான திமுக, அதிமுக ரெண்டுமே தங்களது தேர்தல் அறிக்கையில் சில இலவசங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டு இருந்தது குறித்து தேர்தல் ஆணையம் வந்து ரெண்டு கட்சியிடையும் விளக்கம் கேட்டிருந்தாங்களே, ரெண்டு கட்சியும் விளக்கம் கொடுத்துட்டாங்களா? அது பத்தி ஏதாவது தகவல் கசிஞ்சிருக்கா, என்ன சொல்லியிருக்காங்கன்னு?
அதுல அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளுமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்து நிறைய இலவசங்களை வழங்குறாங்க. அது குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாளைய இந்தியாங்கிற அமைப்பு வந்து ஒரு மனுவை கொடுத்திருந்தாங்க. அவங்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்த மனுவை கொடுத்திருந்தாங்க. இதையடுத்துதான் நோட்டீஸ் இந்த கட்சிகளுக்கு விடுக்கப்பட்டது. இன்று மாலை 5 மணிக்குள் இந்த கட்சிகள் தங்களுடைய விளக்கத்தை அளிக்க வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு கிடைத்திருக்கும் தகவல்களின்படி அதிமுக 5 மணிக்கு முன்பாக அந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் காலக்கெடுவுக்குள் அளிக்கவில்லை என்கிற தகவலை மட்டும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கொடுத்துட்டாங்க நான் 5 மணிக்கு பிறகு வந்திருக்கலாம் அப்படிங்கிற வகையில நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த விளக்கத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து தேர்தல் ஆணையம் இதுவரை வெளியிடவில்லை. அவர்கள் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் நடவடிக்கையை தலைமை தேர்தல் ஆணையம் எடுக்கும்ங்கிற விஷயத்தை மட்டும் இங்க தமிழக தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்கு.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். பிரெஞ்சு அரசியலில் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிராக அனைத்து கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை தருகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
பிரெஞ்சு அரசியலில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களை இனியும் தாங்கள் மௌனமாக சகித்துக் கொள்ள மாட்டோம் என்று பிரான்சின் முன்னாள் அமைச்சர்கள் 17 பேர் கூட்டு பிரகடனம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகளைச் சார்ந்த இந்த 17 முன்னாள் அமைச்சர்களும் பெண்கள். ஆண்களின் ஏகபோக கோட்டையாக இருந்து வந்த அரசியல் துறையில் தாங்கள் அனைவருமே பாலியல் ரீதியிலான ஒதுக்கல், புறக்கணிப்புகள், சீண்டல்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பாலியல் துன்புறுத்தல்களை தொடர்ந்து அனுபவித்ததாக இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போக்கை இனியும் இப்படியே தாங்கள் சகித்துக் கொண்டிருக்கப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கும் இவர்கள் இது தொடர்பான சில ஆண்களின் நடத்தை மாற வேண்டும் என்றும் பிரான்சின் தற்போதைய சட்டங்கள் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூட்டாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். பிரெஞ்சு நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகர் டெனி போவான் தங்களை பாலியல் ரீதியாக தாக்கி ஆபாசமான குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் இருக்கும் பசுமை கட்சியின் 8 பெண் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து அவர் சென்ற வாரம் பதவி விலகினார். அதே சமயம் தம் மீதான புகாரை அவர் தொடர்ந்து மறுத்து வருகிறார். மேலும் அந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது மான நஷ்ட வழக்கும் தொடர்ந்திருக்கிறார்.
செய்திக்குறிப்பை தந்தவர் ஜெகதீசன். முதலாம் உலகப் போரில் பிரிட்டனுக்காக போராடி உயிரிழந்து தியாகம் செய்த இந்திய படை வீரர்கள் குறித்து பிரிட்டிஷ் பள்ளி பிள்ளைகளுக்கு படிப்பிக்க வேண்டும் எனும் பிரச்சாரம் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த பிபிசியின் செய்தி தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
பெர்லின் ஹம்போல்ட் பல்கலைக்கழகத்தின் பின் அரையொன்றிலிருந்து பெறப்பட்ட இந்த குரலுக்கு சொந்தக்காரர் சார்ஜென்ட் கங்காராம் குருங், இந்திய படை வீரர். 1916 பிரிட்டிஷ் பேரரசுக்காக சண்டையில் ஈடுபட்ட லட்சக்கணக்கான இந்திய படை வீரர்களில் இவர் ஒருவர். முதலாம் உலகப் போரில் பிரிட்டிஷ் பேரரசுக்காக அப்போது பிரிக்கப்படாத இந்தியாவிலிருந்து 10 லட்சத்திற்கும் அதிகமான இந்திய வீரர்கள் சண்டையில் ஈடுபட்டனர். அதில் 70,000 அதிகமானோர் யுத்தத்தில் பலியாகினர். அவர்களது தியாகம் பெரிய அளவில் மறக்கப்பட்டுள்ளது என வரலாற்றாசிரியர்கள் உட்பட பலரும் தெரிவிக்கின்றனர். பிரிட்டனில் உள்ள பள்ளி பாட புத்தகங்களில் உயிரிழந்த அந்த வீரர்களின் கதைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க பிரபுகள் சபையின் உறுப்பினரான பிரபு நவ்னீத் டொலாக்கியா தீர்மானித்துள்ளார். முதலாம் உலக யுத்தத்தில் ஏனைய சமூகத்தினர் பிரிட்டனுக்கு வழங்கிய பங்களிப்பு தொடர்பில் இளம்பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்படுவதில்லை என தெரிவித்த பிரபு நவ்னீத், முதலாம் உலக யுத்தத்தில் இந்திய படை வீரர்களின் பங்களிப்பு குறித்து பள்ளிக்கூடங்களில் கற்பிக்கப்பட வேண்டும் என்றார். உலக போர்களில் இந்தியாவின் வீரர்களின் பங்களிப்பு பற்றி கிங்ஸ் கல்லூரியின் பேராசிரியர் சந்தனுதாஸ் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். உலக யுத்தத்தில் உயிர்த்தியாகம் செய்தவர்கள் என்று பார்க்கப்படும் வரலாற்று கதைகளில் பெரிய அளவில் கல்வியறிவில்லாத இந்திய வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள் என்றார். உலக போரில் உயிர்களை தியாகம் செய்த இந்திய வீரர்களின் சரித்திரம் இந்தியாவில் கூட மறக்கப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை என அவர் மேலும் தெரிவித்தார்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பிரதீபன், புனிதசீலன். அடுத்து நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு.
நேயர்களே, நாம் முன்பே நேயர் நேரம் நிகழ்ச்சி மூலம் அறிவித்திருந்ததைப் போல பிபிசி தமிழோசையின் வானொலி நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து நாளை திங்கட்கிழமை முதல் ஒலிபரப்பாகவிருக்கிறது. கடந்த 75 ஆண்டுகளாக தேம்ஸ் நதிக்கரையிலிருந்து முழங்கிய தமிழோசை இனி யமுனை நதிக்கரையிலிருந்து ஒலிக்கும். இது நமது நீண்ட நாள் நேயர்களுக்கு ஓப்பான செய்தியாக இருக்காது என்றாலும் ஒலிபரப்பின் இடம்தான் மாறுகிறதே தவிர ஒலிபரப்பும் நிறுவனம் துல்லியத்தன்மை, பக்கசார்பற்ற தன்மை மற்றும் புறவயப்பட்ட வகையில் செய்திகளை தந்து கொண்டிருக்கும் அதே பிபிசி உலக சேவைதான் என்பதை உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த தேவையில்லை என்று கருதுகிறோம். டெல்லிக்கு இடம் மாறுவதன் மூலம் இந்திய மற்றும் இலங்கை நேயர்களுக்கு பூகோள ரீதியாக நெருங்கி வருகிறோம். நேயர்கள் எம்முடன் தொடர்பு கொள்வது என்பது மேலும் எளிதாகும் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். பிபிசி தமிழோசியின் நீண்ட பயணத்தில் இந்த இடமாற்றம் ஒரு சிறிய ஆனால் குறிப்பிடத்தக்க மாறுதல்தான். எனினும் இந்த பயணத்தில் நேயர்களின் பேராதரவு எமக்கு தொடர்ந்து இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. நன்றி.
நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. லண்டனிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.